திருச்சிற்றம்பலம் திருவாசகத்திலே இன்றைக்கு நாம் அடைக்கலப்பத்து என்பதை பார்க்கிறோம். இறைவனிடத்திலே நம்மை அடைக்கலம் கொடுத்து விடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பதிகம் இந்த பதிகம். இதற்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் பக்குவ நிர்ணயம் என்று விளக்கம் எழுதுகிறார்கள். இறைவனை அடைவதற்கு உரிய பக்குவம் என்ன என்பதை இந்த பதிகத்திலே நிர்ணயித்து காட்டுகிறார். என்னென்ன பக்குவங்கள் இருந்தால் அவர்கள் இறைவனை அடைய முடியும் என்று சொல்லி, தனக்கு அந்த பக்குவங்கள் இல்லை, அதற்கு மாறாக பக்குவம் இன்மை என்னென்னவோ அதெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன, இருந்தாலும் என்னை நீங்கள் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பக்குவம் இருந்தால்தான் இறைவனை சேர முடியும், ஆனா என்னிடத்துல பக்குவம் இல்லை, பக்குவம் இல்லைங்கிறதா நீ கைவிட்டுற கூடாது, நான் உனக்கு அடைக்கலமாகிறேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், பக்குவம் இருக்கோ இல்லையோ என்னை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதாக இந்த பதிகத்திலே அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம், திருவாசகத்திலே உயிரான ஒரு பதிகம். இன்னும் சொல்ல போனால், ஒருவர் வீட்டிலே இறக்கும் தருவாயிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது திருவாசகம் படிக்கிற வழக்கம் உண்டு. திருவாசகத்தை முதலிலிருந்து கடைசி வரையே படிப்பதற்கு நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அடைக்கலப்பத்தை மட்டும் அந்த நேரத்திலே படிப்பார்கள். உடம்பை விட்டு பிரிய போகிற ஆத்மா இறைவனிடத்திலே அடைக்கலம் புக வேண்டும். தானே தன்னுடைய ஆயுட்காலத்திலேயே இந்த அடைக்கலத்தை தெரிவித்து இறைவனிடத்தில் அடைக்கலம் கேட்டிருக்க வேண்டும். அவர் கேட்டிருக்காரோ இல்லையோ, இன்று அவர் இறக்கப் போகிறார். இறக்கப் போகிறவருக்காக இருக்கிறவர்கள் பரிந்து அவருக்காக அடைக்கலம் கேட்டுக்கொள்வதாக கருத்தில் வைத்து இந்த பதிகத்தை படிப்பார்கள். அப்படியானால் இறக்கப் போகிறவரும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை பழைய காலத்திலேயே பெரியவர்கள் நிர்ணயம் செய்து இதை இறக்கும் தருவாயில் படைக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பதிகம் இந்த பதிகம். அடைக்கலம் என்று சொன்னால் தன்னை ஒரு வருடத்திலே ஒப்படைத்து விடுவது. எனக்கு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லா வகையாலும் நீயே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே நம்மை ஒப்படைக்க இருக்கிறதே அதுதான் அடைக்கலம். அதை வேதாந்திகள் எந்த வார்த்தையாலே சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அதை சரணாகதி அடைதல் என்று சொல்றார். இறைவனிடத்திலே சரணாகதி, சரணமாவதல் என்று சொல்கிறார்கள். அந்த சரணமாவதல் தான் இங்கே அடைக்கலமாக நாம் சொல்கிறோம். அடைக்கலம் என்றாலும் சரணம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். உன் திருவடியே எனக்கு பற்றுக்கோடு என்று சொல்வது சரணம், அது சரணாகதி. அதே போல நான் உன்னிடத்திலே அடைக்கலமாக வந்துவிட்டேன், என்னை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள் என்று சொல்வதாக அமைகிறது இந்த பதிகம். செழுக்கமலத்தீரள்ளான நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியாருடன் போயினரு யான் பாவியேன் புழுக்கண்புடை புன்புறம்பை பொல்லா கல்வி ஞானம் இலா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. இந்த பாட்டிலே கடைசியில உடையாய் உன் அடைக்கலமே, அடியேன் உன் அடைக்கலமே என்று சொல்கிற விஷயம் ஒவ்வொரு பாட்டிலும் வருகிறது. 10 பாட்டிலும் இந்த தொடர் இருக்கு. அப்படி அடைக்கலம் என்ற சொடர் இருப்பதாலே தான் இந்த பதிகத்துக்கு அடைக்கலப்பத்து என்று இந்த பாட்டினுடைய கடைசி சொற்றொடரை வைத்து பெயரிட்டிருக்கிறார்கள். அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே, உடையாய் எனக்கு எஜமானனாக இருக்கிறவனே, எல்லாவற்றையும் உடையவனே, அதோடு என்னையும் நீ உடையவனாக இருக்கிறாய், உனக்கு அடியேன் அடைக்கலம், நான் அடைக்கலமாக என்னை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல வருகிறவர் அதற்கு மேலே சில காரணங்கள் சொல்கிறார். மற்ற அடியார்கள் பழுத்த மனத்தை உடைய அடியார்கள், நான் பாவியேன், பாவம் செய்தவன், அவர்கள் பாவம் செய்யாத பழுத்த பரிவக்குவம் வாய்ந்த மனத்தை உடைய அடியார். பழுத்த மனம் என்றால் பரிவக்குவம் பெற்றவர்கள், காயல்ல பழுத்து விட்டது அவருடைய மனம். அந்த பழுத்த மனத்தை அடியார் எப்படிப்பட்டவர்கள், பாவியனாகிய நான் எப்படிப்பட்டவன் என்று ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் சொல்ல வருகிற. செழுக்கமலத்திரள்ளன நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியார் அடியரு. அந்த அடியார்கள் உன் சேவடி சேர்ந்தவர்கள், சேவடியை இடைவிடாது நினைக்கிறவர்கள். சேர்தல் என்பது திருவடியில போய் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, அப்படி நினைச்சா அப்புறம் பொருளே சரியா வராது. சேர்தல் என்பது எப்பொழுதும் அந்த திருவடியை நினைத்துக் கொண்டே இருக்கு, திருவடியோடு சம்பந்தமுடையராக இருப்பது. திருக்குறள்ல கூட சேர்தல் இடைவிடாது நினைத்தல் என்றுதான் பரிமையாளர் உரை எழுதுகிறார். இந்த பழுத்த மனுத்தடியாரிடத்தில் இருக்கிற போது ஒரு குணம், அவர்கள் நின் சேவடி உன்னுடைய திருவடியை சேர்ந்த, அந்த சேர்ந்த அமைந்த சேர்ந்து அமைந்தன்னு பிரிச்சு படிக்கணும், சேர்ந்து உன் திருவடியை இடையிடாமல் துதித்து. இது ஒரு பக்குவம், அந்த பழுத்த மனத்தறியார் இறைவனை அடைவதற்கு அந்த திருவடியை இடையிடாது துணி துரிய துதிக்கிறார்களே அது ஒரு பக்குவம். அமைந்த, அமைந்த என்றால் அமைதி அடைந்த, மனத்தை அமைதிப்படுத்தி விட்டார்கள், அலைய விடவில்லை. மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்து புலன்கள் வழியாக வெளியிலே ஓடவிடவில்லை, வெளியிலே ஓடவிடாமல் மனத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்து அடக்கி விட்டார்கள், ஒரு நிலைப்படுத்தி விட்டார்கள். அதாவது பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ என்று தாய்மானவர் சொல்வது போல என்னுடைய மனத்தை குவிய வைக்க வேண்டும். அந்த குவிய வைத்த நிலைதான் அமைந்த, அமைதல் என்பது அடங்கி இருத்தல். அப்ப மனத்தை அடங்கி விட்டார்கள். இரண்டாவது பக்குவம், பழுத்த மனத்தில் பரிபக்குவமான மனத்தையும் உடையவர்கள், அவருடைய மனம் பக்குவப்பட்டு விட்டது. மூன்று பக்குவ நிலைகளை அடியார்களுக்குரிய பக்குவத்தை இந்த பாட்டிலே தெரிவித்திருக்கிறார். இறைவனுடைய திருவடியை இடைவிடாது நினைத்தலும், மனத்தை புறத்தே போக விடாமல் ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்துவதும். பழுத்த மனம் என்றால் எல்லா வகையாலும் பூர்ணத்துவம் பெற்றிருக்கிற மனம், அதாவது திருப்தியான நிலையை உடையவர்களாக, மிக உயர்ந்த பண்பாடுகளெல்லாம் நிறைந்தவர்களாக ஆனவர்கள். இது பக்குவம், இறைவன் திருவடி அடைவதற்குரிய மூன்று பக்குவங்கள். மனத்து அடியர் உடன் போயினர், இப்பேற்பட்ட அடியார்கள் இறைவனே உன்னோடு வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று குறிப்பிக்கிறார் மாணிக்கவாசகர். திருப்பெருந்துறையிலே போன போது இறைவன் குருந்த மரத்தடியிலே குருநாதராக வந்து மாணிக்கவாசகர் இங்கே வருக என்று அழைத்து அவருக்கு தீட்சை செய்கிறார். அதே சமயத்தில் அந்த குருநாதரோடு இன்னும் பல அடியார்களும் அங்கே இருக்கிறார். அப்ப பல அடியார்களோடு கூட மாணிக்கவாசகரும் ஒருவராக சேர்கிறார். கொஞ்ச நாள் ஆன பிறகு சிவபெருமான் ஒரு அக்னி தீர்த்தம் என்ற குளத்துக்கு வந்து அந்த குளத்துக்கு நடுவிலே ஒரு அக்னியை உண்டு பண்ணி அந்த அக்னியிலே போய் அவர் நான் மறையப்போகிறேன், நீ சிதம்பரத்துக்கு வருக என்று மாணிக்கவா சொல்லிவிட்டு அவர் மட்டும் அந்த அக்னியிலே இறைவன் மறைகிறார். அப்பொழுது இறைவனோடு கூட வந்திருந்த மற்ற அடியார்கள் அந்த அக்னியிலே சேர்ந்து அவர்களும் மறைந்து இறைவனோட போய்விட்டார்கள். அதை சொல்கிறார்கள், இப்பேற்பட்ட பழுத்த மனமுடையவர்கள் உடன் நீ மறைந்த உடனேயே போயினர், அவர்களும் உன்னோடையே போய்விட்டார்கள், என்னை விட்டு பிரிந்து உன்னோடு வந்து விட்டார்கள். ஆனால் யான் பாவியேன், நான் பாவத்தன்மை உடையே, நான் போக முடியவில்லை, நான் ஊரிலே தங்கிவிட்டேன். இறைவனும் ஆணையிட்டு விட்டார், நீ என்னோட வர முடியாது, நீ சிதம்பரத்துக்கு வருக, அங்கதான் உனக்கு மோட்சம் என்று சொல்லி நீ அங்கே வருக என்று சொன்னதுனாலே ஏன் அப்படி சொன்னார் இறைவன் என்று சிந்திச்சு பார்க்கிறார். இன்னும் கொஞ்சம் பாவம் இருக்கிறது, கழிக்க வேண்டிய பாவங்கள் அவை கொஞ்சம் எஞ்சி இருக்கிறது, அதை கொஞ்ச நாள் இருந்து கழித்து பிறகு சிதம்பரம் போய் மோட்சம் போக வேண்டும், அதனாலே நான் பாவத்தன்மை உடைய நானே என்று தன்னுடைய பக்குவம் இல்லாத தன்மையை சொல்ற. இவரிடத்துல ஏன் உடம்பு போக முடியவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் பாவம் தங்கி இருக்கிறது, அனுபவிக்க வேண்டிய வினை சேடம் இருக்கிறது, வினையினுடைய கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. அதனால் யான் பாவியேன், புழுக்கண் உடை புங்குடம்பை, புழு புழுக்கள் உடம்பிலே புழுவெல்லாம் நெளிந்து கொண்டு போகும்படியானதாகிய உடம்பு. இந்த உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்து சிறங்கு வந்து விட்டால் அந்த சிறங்கிலே சீழ் பிடிக்கும், புழுக்கள் கூட உண்டாகும். அதனால இந்த உடம்பு புழு புழுக்கிற உடம்பு பல இடத்திலே சொல்வார், அதுல இந்த இடமும் சொல்லப்பட்ட இது. புழுக்கண் உடை புங்குரம்பை புள்ளிய உடம்பு, உடம்பை என்பது உடம்பை சொல்லுகிற ஒரு வார்த்தை. குடம்பை, அந்த குடம்பையை பெற்றிருக்கிற நான், ஆகவே என்னுடைய உடம்பு இப்படி இழிவான உடம்பு, இதோடு நான் வாழ்கிற எப்படி இருக்கிறேன், பொல்லா ரொம்ப பொல்லாங்குடையவனாக இருக்கிறேன். கல்வி ஞானம் இலா, கல்வியோ ஞானமோ என்னிடத்தில் இல்லை, அழுக்கு மனத்து அழுக்கு பொழிந்த மனத்தை உடையவனாக நான் இருக்கிறேன். அவர்கள் பழுத்த மனத்தை உடையவளாய் இருந்தார்கள், ஆனா தன்னை பற்றி சொல்லும் போது அந்த மனத்திலே அழுக்கு இருக்குது என்று சொல்ற. அழுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஆணவம் இருக்கிறது, ஆணவம் முற்றும் நீங்கவில்லை. அந்த மலத்தினுடைய சேடம், அதாவது பெருங்காய இருந்த பாண்டத்திலே பெருங்காய எடுத்து விட்டாலும் பெருங்காயத்தின் வாசனை இருக்கிறது அல்லவா, அது போல இறைவனாலே தீட்சி பண்ணப்பட்டு இவருடைய மலங்களை எல்லாம் அவரு நீக்கி இருக்கிறார். அப்படி கலா சுத்தி பண்ணுகிற போது மலங்கள் நீங்கினாலும் அந்த மலத்தினுடைய சேடம் கொஞ்சம் இருந்து திரும்ப அந்த வாசனை வந்து தாக்கும். அதனாலே இன்னும் எனக்கு அந்த சேடமாகிய அழுக்கு மனத்திலேயும் இருக்கிறது. அப்போது பக்குவம் இல்லாமை, தன்னிடத்தில் இருக்கிற பக்குவம் இல்லாததுல அழுக்கு மனம் என்பது ஒன்று. அந்த பக்குவத்துக்கு பழுத்த மனம் என்பதை பார்த்தது போல இந்த பழுத்த அழுக்குடைய மனம். அப்புறம் கல்வி ஞானம் இலா அடியேன், கல்வி உலக கல்வியும் எனக்கு கிடையாது, சாஸ்திர ஞானங்களும் எனக்கு தெரியாது. ஆகவே அதிலுமே எனக்கு பூர்ணத்துவமான ஒரு அனுபவம் இல்லை. இவர் நிறைய படிச்சவர் தான் இருந்தாலும் ஏன் அப்படி சொல்றாருன்னா, பிறருடைய இலக்கணத்தை தன்மையை ஏற்றி கொண்டு சொல்றாரு. இவன் உலகத்துல மற்றவங்கள்லாம் இருக்காங்களே, அவங்க எப்படியோ அதை தன்மையை ஏற்றி சொல்றாரு. அதனால கல்வியும் இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை, இதெல்லாம் பக்குவமின்மை, இறைவனை அடைவதற்கு முடியாமைக்குரிய ஒரு நிலை. பொல்லாங்கையும் உடையவனாக நான் இருக்கிறேன். பொல்லாங்கை என்றால் தீய இறைகைகள், தீய செய்கைகளை உடையவனாகிய நான். மூணு பக்குவமின்மை, பொல்லா அடியேன், கல்வி ஞானமேதா அடியேன், அழுக்கு மனத்து அடியேன் என்ற அந்த மூணையும் அந்த அடியேன் என்பதில் செய்து இவரிடத்திலே மூன்று பக்குவம் இன்மையையும், அந்த அடியிற்கு மூணு உயர்ந்த தன்மைகள் இருக்கு, சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனம் என்ற மூன்று பக்குவ நிலை அவருக்கு இருக்கு, பக்குவம் இல்லாத நிலை இவரிடத்தில் இருக்கு என்ற ரெண்டையும் காட்டி இந்த பாட்டிலே விளக்குவதால் தான் இந்த அடைக்கலப்பத்தை என்ன எழுதியிருக்கிறார்கள், பக்குவ நிர்ணயம். இறைவனை சேர்வதற்கு இன்ன பக்குவம் இருக்கணும், இன்ன பக்குவங்கிற பக்குவம் இல்லாத நிலை இருந்தா இறைவனை அடைய முடியாது என்ற ரெண்டையும் சுட்டி காட்டுவதாக இந்த பாடல் அமைகிறதை நாம் பார்க்கணும். ஆகவே அப்பேற்பட மனத்தை உடையவனாகிய அடியேன், அப்படி இருந்தும் என்னை விட்டு விடாதே, பக்குவம் இல்லாதவனாய் இருந்தாலும் அடியேன் உடையாய் அடைக்கலமே, உன்னுடைய அடைக்கலம், உனக்கு நான் அடைக்கலமாகின்றேன், உன்னை தவிர வேறொரு தெய்வத்துக்கு நான் அடைக்கலமாகவில்லை. அங்கு உறுதி அதாங்கு வரணும். இப்ப என்ன பண்றாரு, உனக்கு நான் அடைக்கலம் என்று சொல்லுகிற உன் அடைக்கலம்னு சொன்னாரு பாருங்கள். அது இந்த உலகத்துல வேறு எத்தனையோ தெய்வம் உண்டு, அதெல்லாம் பரமுச்சியை கொடுக்க முடியாது, பதமுட்டிகளை வேணா கொடுக்கலாம். ஆகவே உயர்ந்த திருவடி பேரு என்ற பரமுட்டியை கொடுக்கக்கூடிய நீ ஒருத்தன் தான், அதனால உனக்கு நான் அடியேன், மற்றவருக்கு நான் அடிமை அல்ல என்று சொல்ற முதல்ல ஒரு வரி. அதை கொஞ்சம் விட்டு வந்திருக்கிறான். திருவடியை சொன்னாரே, இந்த திருவடிக்கு ஒரு ஓமை சொல்றார், அது தாமரை பூவை போல இருக்கிற திருவடி, செழு கமலம், செழுமையான நல்ல கொழுகொழுகொழு என்று நிறைய இதழ்களை உடையதாக, நல்ல அழகு வாய்ந்ததாக, பருத்த தன்மை உடையதாக பூத்த தாமரைப்பு, அது போன்ற திருவடியாம். செழு கமல திரள், தாமரையனுடைய கூட்டம் போன்ற, தாமரையனுடைய இரண்டு தாமரையை போன்று இருக்கக்கூடிய ஒன் சேவடி என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்தை சொன்ன உடனே எனக்கு வேறொரு செய்தி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நினைவு வருகிறது. திருவடியை பற்றி சொல்லுவதற்காக இந்த சங்கீதத்திலே கீர்த்தனைகள் என்று சொல்லுகிற ஒரு பாடல், அந்த பாடலை சொல்லும் போது முதல்ல பல்லவி என்பார்கள், அதற்கு அடுத்தாற் போல அனுபல்லவி என்று சொல்வார்கள், மூணாவது பகுதிக்கு சரணம் என்று பெயர் வைக்கிறார்கள். இது ஏன் அப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், முதல்ல நாம் இறைவனை சிந்திக்கிற போது இறைவனுடைய திருவடி நம் கண்ணுக்கு தெரியாது. அந்த திருவடி எப்படி இருக்குமா, ஏதோ ஒரு இலை போல எட்டத்துல மரத்துல அப்படி துளுத்து வருகிற இலை போல முதல்ல தெரியும். பல்லவி என்றால் பல்லவம் என்றால் இதழ்கள், அதான் துளிர், இலையனுடைய துளிர் போல முதல்ல இறைவனுடைய திருவடி தெரியுது, ஒரே ஒரு துளிர் போல தெரியுது. அந்த துளிர் போல தெரியற இடத்துல இன்னும் கொஞ்சம் நெருங்குறான், அப்ப ஒரு துளிர் இல்ல ரெண்டு துளிர் இருக்க, அனுபல்லவி, ஒரு பல்லவத்தோடு கூட இன்னொரு பல்லவம், ஒரு இதழோடு இன்னொரு இதழும் அங்கே இருக்கிறதா தெரியுதான். இன்னும் கொஞ்சம் நெருங்கி போன பிறகுதான் அது ரெண்டு தளிர் அல்ல, அது சரணம், அது இறைவனுடைய திருவடி என்று தெரிகிறதான். இதுதான் விளக்கம் சொல்லியிருக்காரு சங்கீத வித்வான்கள்லாம். அந்த பல்லவி அனுபல்லவி சரணத்தை எப்படி அனுபவிக்க வேணும்னா, ஒவ்வொன்றும் இறைவனுடைய திருவடியாக இந்த செய்யுள கீர்த்தனங்களை கருதணும். அப்படி முதல்ல ஒரு பெரிய மாமரத்தினுடைய ஒரு இதழ் போல முதல்ல தெரியும். அதை பிடிச்சு கொண்டு கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா இன்னொரு திருவடி ரெண்டா ரெண்டு இலையா தெரியும், அணுகல்லவையா வரும். அதையும் பிடிச்சு திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் சரணம் என்ற அவனுடைய திருவடி நமக்கு புலப்படும், திருவடி கிடைக்கும். அதனால அந்த திருவடியை தளிர்க்கு உமை சொல்லுவார்கள். அதனாலே அவர்கள் பல்லவம் அணுவல்லவை சரணம் என்று சொன்னார்கள். இங்கே இவர் தாமரைப்பூவாக பார்க்கிறார். அதனால செழு கமலத்து கமலத்திரள் அன அனா அன்ன போன்ற என்று அப்பேற்பட்ட சேவடியை நினைத்தலும் மனத்தை குவிய வைத்தலும் எல்லா விதமான நற்குணங்களினாலே நிறைந்து பழுத்தலும் ஆகிய மனத்து ஐயா பழுத்த மனத்தையார் சான்றோ சால் என்பது நிறைவு, எல்லா குணங்களாலும் நிறைந்திருக்கிறவருக்குத்தான் சான்றோர் என்று பெயர். அந்த குணம் முழுவதும் நிறையும் போதுதான் அவர் பழுத்தவர் ஆகிறார், அதை பழுத்த மனத்தறியார் என்று சொல்லி இதுல வேறுபாடு காட்டி பக்குவ நிர்ணயத்தை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அறா பூம்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் தருவருளால் என் பிறவியை வேறு அறுப்பவனே உடையாய் அடியேன் கொண்டு அடைக்கலமே. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற மக்கள் இறைவனிடத்திலே நெருங்கி வழிபாடு செய்ய வேண்டிய நேரத்தில் அவனுக்கு வெறுப்பான காரியம் எதையுமே சொல்லியக்கூடாது, அவனுக்கு வெறுப்பானவற்றைத்தான் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் விதிக்கின்றன. ஆனால் எல்லாருமே அப்படி செய்ய முடிகிறார்களா செய்கிறார்களா என்றால் இல்லை. அந்த இறைவனுக்கு செய்கிற போது அவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்யவில்லை, தமக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அது இறைவனுக்கு வெறுப்பாக இருந்தாலும் கூட இருக்கலாம். ஆகவே நான் செய்யக்கூடியது வெறுப்பான காரியமாக இருக்கும். ஆக இறைவனுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள சர்வ ஆன்மாக்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நான் வெறுப்பான காரியத்தை செய்து விடலாம். ஆகவே நான் செய்கிறதை எண்ணி பார்த்தால் நிச்சயமாக வெறுப்பனவாகிய காரியங்களைத்தான் செய்வதாக எனக்கு புலப்படுகிறது. ஆகவே வெறுப்பனவே செய்யும் என் நான் வெறுப்பனவற்றையே செய்கிறேன். இறைவனே, நீ விரும்புகிற காரியத்தை செய்யவில்லை, உனக்கு விரோதமான காரியங்களையே நான் செய்கிறேன் இந்த உலகத்தில் என்று சொன்ன இறைவனுக்கு செய்வனும்னு அர்த்தம் இல்ல. இறைவன் இந்த உலகத்தில் உள்ள சர்வ பொருளமாக வியாபித்திருக்கிறான், எல்லா ஆன்மாக்களாகவும் விரிந்திருக்கிறான். ஒரு உயிருக்கு நாம் தீங்கு செய்தால் அது இறைவனுக்கு செய்கிற தீங்குதான். ஒரு உயிருக்கு உதவி செய்தால் அது இறைவனுக்கு செய்கிற உதவியாக ஆக உதவி செய்தால் இறைவனுக்கு நல்லது செய்தாக, ஒரு உயிருக்கு தீங்கு செய்தால் இறைவனுக்கு வெறுப்பு செய்கிறதாக. நான் செய்கிற காரியங்களை மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தோமான பெரும்பாலும் இறைவனுக்கு வெறுப்பு உண்டாக்குற காரியமாகத்தான் என்னுடைய செயல்கள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் ஆண்டவன் என்ன பண்றான், அவனா பாரு அவனுக்கு இப்ப என்ன ஞானமா வந்தது, இன்னும் ஞானம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டு இருக்கிறான், அதனால ஏதோ தப்பு பண்றான், மற்ற உயிர்களுக்கு தீங்கு பண்ணிட்டான் போனா போறான் என்று இறைவன் மன்னித்துக் கொண்டே இருக்கான். உடனுக்குடனே தண்டனையை கொடுக்கறது இல்லை. எவ்வளவோ தப்பு பண்ணுகிறவர்களை இந்த இறைவன் உடனுக்குடன் தண்டிக்கிறதே இல்லை. நாம கூட சொல்லலாம், சில சமயத்துல யாரும் தப்பு பண்ண இந்த இறைவனுக்கு கண்ணு இருக்கா, இவ்வளவு தப்பு பண்றான் இவனை விட்டு வச்சிருக்காரு கடவுள், இவனை தண்டிக்க விடாதா அப்படின்னு நாம் நினைக்கிற மாதிரி உடனுடனே இறைவன் தண்டிக்கவே மாட்டான். அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்று ஒரு பழமொழி. ஆகவே இறைவன் விட்டு விடுவான், பொறுத்து கொள்வான். அந்த பொறுத்துக் கொள்ளுகிற குணம் இறைவனிடத்திலே இருக்கின்றது. வெறுப்பனவே செய்யும் இறைவனுக்கு வெறுப்பான காரியங்களே உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்ற எனது சிறுமையை என்னிடத்துல கீழ்த்தன்மையை இப்பேற்பட்ட கீழ்த்தன்மையுடையனாக இருக்கிற என்னை நின் பெருமையினால் பொறுப்பவனே. நீ பொறுத்து கொண்டாய், நான் தப்பு செய்தாலும் போனா போதன் பொறுத்தாய். எதனாலே, உன்னிடத்தில் இருக்கிற பெருந்தன்மையாலே. பெரியவர்கள் எப்பொழுதும் பொறுத்துக் கொள்வார்கள், சின்னவர்கள் குற்றம் செய்தாலும் பெரியவர்கள் பொறுப்பார்கள். இதற்கு ஒரு நீதி நூல் இலக்கணம் சொல்லு, சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே. அதிவீர் ராம பாண்டியார் வெற்றி வேட்கைன்னு ஒரு நூல்ல இந்த இலக்கணம் எழுதுற, சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே. பெரியவர்கள் பொறுத்துக் கொள்ளணும், பொறுத்துக் கொள்வது அவருக்கு கடமை. சின்னவர்கள் தப்பு செய்யலாம், செய்தாலும் பெரியவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு பெருமை, அதான் ஆண்டவன்ட்ட இருக்கு. ஆண்டவன் அந்த பெருமை இருக்கிறதுனாலே தான் பொறுக்கிறான். நின் பெருமையினால் பொறுப்பவனி, உன்னிடத்தில் இந்த பெருந்தன்மை இருக்கிறதால் தான் நான் செய்த குற்றத்தை நீ பொறுக்கிறாய். அறா பொறுப்பவனே, பாம்பை ஆவரணமாக தூக்கி போட்டிருக்கிறவனே. இதுக்கு ஒரு உதாரணம் காட்டினார். தப்பு பண்றவர்கள், தீங்கு செய்தவர்கள் தீங்கு செய்தாலும் அதையும் அவன் பொறுக்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம் வேணுமா? பாம்பை தூக்கி தோல்ல போட்டுக்கான் பாருங்க, அதுதான் உதாரணம். பாம்பு என்ன செய்யும்? பால் ஊத்தி அந்த பாம்புக்கு வளர்க்கிறாங்கன்னா அவங்களையே கடிச்சிடும். பால் ஊத்தி வளர்த்தவர்களாச்சே இவளை கடிக்கலாமா என்று பார்க்கா, அவர்களையே கடிக்கும். அவ்வளவு வெறுக்கத்தக்க காரியத்தை செய்வதில ஒன்னா நம்பர் அந்த பாம்பு. அப்பேற்பட்ட பாம்பு விஷத்தை இந்த இடத்துல வச்சிருந்து, அவ்வளவு இருந்தும் கூட அந்த பாம்பினுடைய செயலை பொறுத்து அதையும் தனக்கு ஒரு ஆவரணமா தூக்கி தன் உடம்பு பூரா போட்டுக் கொள்கிறார். அதுக்காக அந்த உதாரணத்தை கொண்டு வர, அறா பொம்பவனே, வெறுப்பனவே செய்யக்கூடியதாகிய பாம்பையும் உன் பெருமையினால் பொறுத்து அதையும் நீ ஆவரணமாக அணிந்து கொள்ளுகிற பெருமானே என்று அந்த வரிக்கு நாம் விளக்கம் கொண்டு போகணும். அதன் பிறகு பொங்கு கங்கை சடை செருப்பவனே, இன்னொரு உதாரணம் சொல்றார். கங்கை என்பவள் ஆகாயத்திலே இருந்து கொண்டிருக்காள், பூமிக்கு வரல. பகீரதன் என்ற ஒருவன் தன்னுடைய முன்னோர்களை மோட்சத்துக்கு அனுப்பணும்னு கருதுகிறான். கங்கை வந்து அந்த முன்னோர்கள் எலும்பு மேல தண்ணி பட்டால்தான் மோட்சத்துக்கு போவார்கள். அதனால கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தவம் பண்றான். அந்த கங்கை பூமிக்கு வருகிறேன்னு ஒத்துக்கொண்டு விட்டாள். அப்புறம் ஒன்னு சொன்னாள் அவள், நான் பூமியில இறங்கினால் பூமி அழிஞ்சு போகுமே, என்னை யார் தடுத்து தாங்கிக் கொள்ள முடியும்? தடுக்கிறவர் யாராவது இருந்தா நீ சொல், அதுக்கு பிறகு நான் பூமிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டாள். பிறகு அந்த பகீரதன் என்ன பண்ணா, சிவபெருமானை நோக்கி தவம் பண்றான். அவர் வந்தார், என்னன்னு கேக்குறார். இதுமாரி கங்கை எனக்கு வேணும்னு கேட்டேன், இறங்கி வருகிறேன் தயார் என்றார். ஆனால் பூமியில் இறங்கும் போது என்னை யாரும் தடுக்க முடியாது, பூமியை அழிச்சு விடுவேன்னு சொல்றாள். தாங்கு தடுக்கிறவர் இருந்தா வரேங்கிறார், என்ன செய்யறதுன்னு கேட்டான். சரி நான் தாங்கிக்கிறேன், அந்த கங்கையை வரச்சோம் அப்படின்னு. அப்போ அந்த கங்கை ரொம்ப கோபமாக, என்னை யாரும் தடுக்க முடியாது என்ற வார்த்தையே பேசினாள். அப்போ சிவபெருமான் ஒருவரால் தடுக்க முடியும் என்று அவள் எண்ணி பேசினாளா? இல்ல பாருங்க, அப்ப இறைவனுக்கு விரோதமாகத்தானே பேசிவிட்டாள். இறைவனால் கூட என்னை தடுக்க முடியாது, ஆனால் அந்த இறைவன் சக்தி இருந்தால் தடுக்கட்டும் என்று வேற அவர் கீழே இறங்கி வர ரொம்ப கர்வத்தோடு வருகிறார். பொங்கு கங்கை, ரொம்ப கோபத்தோடு கீழே இறங்கி வருகிற கங்கை. அந்த கங்கையும் வெறுத்த காரியத்தையே செய்தால் சிவபெருமானுக்கு விரோதமா பேசி, சிவபெருமானையும் நான் சேர்த்து அழித்து விடுறேன் கீழே இறங்கிட்டு வரார். அவளையும் கூட அவர் என்ன பண்ணார், கோபு கொண்டு அவளை கெடுத்து விடவில்லை, தன் சடைய விரித்து சடையில ஏந்தி கொண்டு விட்டார். அவளை சடைக்குள்ள அடக்கி வச்சு விட்டார். பொங்கு கங்கை சடை செருப்பவனே, சடையுள் அடக்கி வைத்து விட்டவனே. ஆகவே அவள் வெறுப்பன செய்தாலும் அவளையும் கூட கோபம் கொள்ளாமல் அவளுடைய ஆணவம் அடங்கும்படி தன் சடையிலே சரித்து கொண்ட பெருமானே, நின் திருவருளால் என் பிறவி வேர் அறுப்பவனே. இறைவனே, நீ குருநாதராக இங்கே குருந்தவர செடியில வந்து எனக்கு உபதேசம் செய்து என்னுடைய பிறவியை வேர் அறுத்தாய். நான் வந்து உன்னை கூப்பிட்டு நீ எனக்கு குருநாதரா வான்னு கேட்கல, என் பிறவி வேரை அறுத்து விடுன்னு கேட்கல, நான் கேட்காமலேயே நீயே குருநாதரா வந்து நீயே எனக்கு உபதேசம் பண்ணி நீயே எனது பிறவி வேரை அறுத்திருக்கிறாய். ஆகவே உன்னால் தான் எல்லாம் முடியுமே தவிர என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று தன்னுடைய சரணாகதியை தெரிவிக்கிறார். நின் திருவருளால், உன்னுடைய திருவருளினாலே என் பிறவியை, என்னுடைய பிறவி என்று சொல்லுகிற அந்த தொடர்ச்சியை வேறறுப்பவனே, வேரோடு களைந்து எடுகிறவனே. வேறில்லாம வெறும் செடியை மட்டும் வேலை வச்சுட்டா புண்ணியம் இல்லை, மறுபடியும் அந்த வேர்ல இருந்து இன்னொரு செடி முளைச்சு கொண்டே இருக்கு. வேரோடு பிடுங்கினால்தான் அந்த செடி முளைக்காமல் இருக்கு. அதுபோல பிறவி என்பது இப்ப பிறந்திருக்கிறத நான் கொன்றுடுறேன்னு சொல்லிட்டா இன்னொரு பிறவி வருமே தவிர இந்த உடம்பு போமிட்டரும் இன்னொரு உடம்பு வந்துடும். இனி பிறக்கா நிலையை உண்டாக்குவதுதான் வேறு, பிறக்கா நிலையை உண்டாக்குகின்றபடி வேரை அறுத்து தருகிறவனே. உடையாகி அடியேன் உன் அடைக்கலமே, இறைவனே நான் உனக்கு அடைக்கலம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை எனக்கு தருள வேண்டும். அதாவது எனக்கு பிறவாத ஒரு நெறியை தந்துட வேண்டும், அதற்காக நான் அடைக்கலம் என்று கேட்டுக்கொண்டார். பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சது தரும் பெருமான், சதுரப் பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான், மலரோ நடுமாள் அறியாம நின்ற அரும் பெருமான், உடையாயி அடியேன் உன்னடைக்கலமே. இந்த பாட்டு முழுதும் அவனை பெருமான் என்றே அழைக்கிறார். பெருமான் என்றால் பெரிய மகன், மான் என்றதை எந்த சொல்லில் இருந்து குறுகிறதான் மகன். மகன் என்ற ஒரு சொல்ல மா ரெண்டு எழுத்திருக்க, ரெண்டு குற்றெழுத்து, அந்த ரெண்டு குற்றெழுத்தும் ஒன்றாகி ஒரு நெற்றெழுத்தா மாறும். மகன் என்பது மான், பெருமகன் என்பது பெருமான் என்று வருது. இது போல தமிழிலும் சரி வடமொழியிலும் சரி இப்படி ஒரு இலக்கணம் ரெண்டு குற்றெழுத்து சேர்ந்து ஒரு நெற்றெழுத்தாக மாறிவிடும். நிலவு என்று ஒரு சொல் இருக்கு, நீ முதல் எழுத்து விட்டுட்டு ல உ என்ற ரெண்டு எழுத்துக்கள்ல ரெண்டு குறில் அது நிலா, லா என்ற எழுத்தா மாறிவிடும். நிலவுங்கிறது நிலா அப்படின்னு வரும். அரவு அரா, சுரபு சொரா, இது போல இன்னும் இருக்கு. இது கடைசியில் மட்டுமல்ல முதல்லையும் வரும், நடுவிலையும் வரும். இது மாதிரியெல்லாம் வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புடையது அந்த ஒரு இலக்கணம். இந்த இலக்கணம் தெரிஞ்சுட்டாலே பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆலமரம்னு ஒரு மரம் இருக்கு, அது என்னையா ஆலமரம், ஆல என்றா அது என்னன்னு புரியறது இல்லை. இப்ப இந்த இலக்கணம் தெரிஞ்ச பிறகு புரியும். ஆ என்ற ஒரு நெட்டெழுத்துல ரெண்டு குற்றெழுத்து சேர்ந்து ஆலமரம்னா அகல மரம், மற்ற மரமெல்லாம் உயரத்துல நெட்டையில போயிட்டே இருக்கு. இந்த ஒரு மட்டும் மரம் மட்டும் நினைச்சேன்னா பக்க வாட்டுல அகலத்திலேயே வரி கிளவிடும், வேறு அங்க விழுதிறங்கும், இன்னும் கொஞ்சம் கிளவிடும் விழுதிறங்கும், கிளவிடும் விழுதிறங்கும். இதனுடைய போக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்னா அகலத்திலேயே போகுது, உயரத்துல போகணும்ன்றதுக்கு விருப்பம் இல்லை. இப்படி அகல வாட்டிலேயே போய் கொண்டிருக்கிறதுனால இந்த மரத்துல பேர் அகல மரம். அகல என்ற வார்த்தையில் உள்ள ஆ க என்ற ரெண்டு எழுத்து சேர்ந்து ஆ என்ற நெட்டெழுத்தா மாறி ஆலமரம்னு வந்துருக்கு. இப்ப ஆலமரம் என்பதனுடைய அர்த்தம் நமக்கு பிரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் வரையிலும் ஆலமரம்னு ஏதோ அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம காரணம் காரணம் இடுபுரி பேர், காரணம் தெரியாதவரில் அதுக்கு ஒரு இலக்கணம் வச்சிருவோம், அது இடுபுரி. அப்புறம் காரணம் தெரிஞ்ச அப்புறம் தான் காரண பெயர் கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு இலக்கணம் இருக்கிற முறையில பெருவான் என்பதுல மகன் என்பது மான் என்று வரும். மகன் என்றால் ஆண் மகன், சிறந்தவன், உயர்ந்தவன், அதுல பெருமான பெரிய தலைவன் என்று. ஆகவே அந்த பெருமான் என்று சொல்லுகிற போது தேவர்களை எல்லாம் பெருமான் என்று, ஒவ்வொரு தேவர்களையும் பெருமான் என்று சொல்வது வழக்கம். சொல்வது பெரிய பெருமான். நம்முடைய தேவாரத்துல ஒரு தலத்து இறைவனுக்கு பெரிய பெருமான் ஒரு பேர் இருக்கு. திருக்கடவுர்ல மயானம்னு ஒரு தலம், திருக்கடவுர் வீரட்டம் முதல்ல இருக்கு ஒரு கோயில், அதுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா அந்த கோயிலுக்கு கிழக்க சரியா 1 கிலோமீட்டர் தொலைவுல இன்னொரு கோயில் இருக்கு, திருக்கடவுர் மயானம், அதுவும் பாடல் பெற்றது. அந்த ஊர்ல இருக்கிற சுவாமிக்கு பெரிய பெருமான், பெருமானடிகள், ஞானசம்பந்தரும் பெருமானடிகள்னு பாடினாரு, அப்பரும் பெருமானடிகள்னு பாடினாரு, சுந்தரர் போனாரு பெரிய பெருமானடிகள்னு பாடினாரு. அவர்தான் பெருமான்கிறத பெரிய பெருமான்னு மாற்றி விட்டார். 3 பேரும் பாடியிருக்காங்க அந்த ஒரு தலத்துல, அவருக்குதான் பெரிய பெருமான் என்று பெயர். அந்த பெரும் பெருமான் எல்லா தேவர்களுக்கும் பெருந்தேவன், தேவதேவன் என்று சொல்லப்படுகிறவனே. என் பிறவியை வேறறுத்து, என் பிறவியை வேரோடு நீக்கி, அதோடு மட்டுமல்ல பெரும் பிச்சது பிச்சு தரும் பெருமான், பெரிய பிச்சையும் எனக்கு தருகின்ற பெருமான். பிச்சுன்னா ஒரு பைத்தியம், அதிலேயே விடாது வைக்கிற ஆசை, ஒரு பொருளத்திலே நீங்காமல் வைக்கிற ஆசை இருக்கு, அதுக்குதான் பித்து அல்லது பிச்சு அப்படின்னு சொல்லு. அது எந்த பொருளோ அவரவர் விரும்புகிற ஒரு பொருள், அந்த பொருளை அவர் ரொம்ப திரும்ப திரும்ப அதுல ஆசை வைப்பார். அப்படி ஆசை வைக்கிற பொருளத்தான் பித்து, அதே பித்து அலையறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இறைவனிடத்திலேயே ஒரு பித்து, இறைவனையே தனக்கு அடையத்தக்க ஒரு பொருளாக நினைத்து ஒருவன் அலைந்து கொண்டிருப்பாரானால் அது இறைவன் மேல் வைத்த பித்து. அப்பேற்பட்ட பித்து எனக்கு தந்துவிட்ட பெருமானே, பிச்சதேத்திய பெருந்துரை பெருமான். இன்னொரு இடத்துல சொல்லுவார் இதே திருவாசகத்துல, எனக்கு பிச்சது ஏற்றி விட்டான் ஒரு இந்த பெரும் வித்தை எனக்கு உண்டாக்கி விட்டான் என்று பெருமான். அதே கருத்தை இங்க பெரும் பிச்சு தரும் பெருமான், பெரிய ஒரு இடைவிடாத ஆசையை கொடுக்கிற இறைவனை சதுர பெருமான், ரொம்ப சாமர்த்திய உள்ள சாமர்த்தியத்தை உடைய பெருமான். சதுரம் என்பது சதுரப்பாடு, ரொம்ப சாமர்த்தியம். யார் அவனை ஏமாற்ற வேண்டும் என்று போனாலும் அவர்களை அவன் ஏமாற்றி விடுவான். அவர்களை அந்த இறைவனை ஏமாற்றுவதற்கு முடியாது. அவன் சரின்னு வருவான், எது கேட்டாலும் சரின்னு தான். ஆனால் அதன் பிறகு அதில அவர்கள் என்ன அடையப் போகிறார்கள் தெரியாது. இறைவனிடத்திலே போய் எல்லாரும் வரம் கேட்க போவார்கள். அப்படி வரம் கேட்கிற போது சரி நீ கேட்கிற வழியே கொடுத்துட்டேன் பார், அதுல சுண்ணம் வச்சிருப்பார். அவன் என்ன கேட்கிறான்னா அதுலயே அவனுக்கு அழிவு, அவன் கேட்கிற வார்த்தையிலே மாத்தி போட்டு விடுவார். அது மாதிரி ஒரு ராட்சசன் போய் கேட்கிறான், இறைவனே நான் என்னை யாராலும் கொல்லக்கூடாது, நான் யாராலும் அழியக்கூடாது, என் கையை யார் தலை மேல வைக்கிறனோ அவங்க செத்து போனோம் அப்படின்னு கேட்டான். சரி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, உன் கையை நீ யார் தலைமையில வைக்கிறியோ அந்த தலை உள்ளவர்கள் செத்து போவார்கள் போ அப்படின்றாரு. இவன் தலையிலேயே அவன் கையை வைக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி அவனையே சாகடிச்சிருவார். இது மாதிரி அவர் ஒரு ரொம்ப சாமர்த்தியம். நாம் தெரிஞ்சவனா நினைச்சு ஒரு வரத்தை கேட்க போனா அவரை அதையே மாற்றிடுவார். ஒரு விளையாட்டான ஒரு கதை சொல்வார்கள், எல்லா ஜீவராசிகளும் இறைவனிடத்துல போய் ஒரு வரம் கேட்டான். யானை போய் கேட்டுதான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளை விட யான் பெரிய உருவம் இருக்கணும், சரி போ அப்படின்னு கொடுத்துட்டார். கடைசியில எறும்பு போச்சான். எறும்பு போய் உனக்கு என்ன வேணா, நான் கடிச்ச உடனே செத்து போகணும், மனிதனை நான் கடிச்ச உடனே செத்து போகணும்னு கேட்டுதான். அது என்ன கருத்துல கேட, மனிதனை கடித்தவுடன் மனிதன் சாகணும் கேக்குது. ஆனா இறைவன் என்ன பண்ணார், நீ மனிதனை கிடைத்தவுடன் நீ செத்து போ அப்படிங்கிற இடத்துல வரம் கொடுத்துரு. மனிதனை கடித்தவுடன் செத்து போகணும்னு கேட்டது இல்லையா, செத்து போகணும்னு அவன் செத்து போகணும்னு இது கேட்குது. ஆண்டவன் என்ன பண்ணா, நீ செத்து போகணும்னு கேட்கிறியா கொடுத்துடுறேன். ஆகவே அவனை ஏமாற்ற முடியாது. நாம் அவனை ஏமாற்றுவதாக எந்த வார்த்தையை சொல்லி போனாலும் அந்த வார்த்தையில ஒரு இடுக்கு வச்சு அவன் அதை வெற்றி கண்டுவிடக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கிறது என்பதற்கு இந்த கதையெல்லாம் சொல்லுவார்கள். இது நிஜமா கேட்டதோ கேட்கிறியோ, அது இறைவனுடைய சதுர பாட்டுக்காக இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவார்கள். அதுதான் சதுர பெருமா, ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவன் அந்த இறைவன்.